ஆகையால் இங்கே சொன்னதை அங்கே வாழ்ந்துட்டு சொன்னார். அதே போலயே வாக்கு நல்லா இல்லைன்னா ஜனங்கள் சத்ருக்கள் ஜாஸ்தி ஆயிடுவான். எப்பொழுதும் இனிமையான ஒரு வாக்கு இருக்கணும். சூன்றுதா சிவாசு, நம்ம இன்னத்தருடைய தோஷம் எடுத்து சொல்லும் பொழுதும் இனிமையாக சொல்லணும். அவ புரிஞ்சுட்டு அதை திருத்திக்கிறா போல சொல்லணும், வெய்யப்படாது யாரையும். அப்படி இனிமையாக சொன்னாதான் எல்லா மனுஷர்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்கும் தர்மம் வரும். விஸ்வாக்கரே மரணம் திரவம்னர், நாக்கு நுனியில மரணமும் உண்டு. நன்றாக பேசலையனால் மனுஷனுக்கு பிராணாபத்தம் வரும். பேச போனியோ சாக போனியோ அப்படின்னு சொல்ல பழமொழியும் இருக்கும். ஆகையால் பத்திரமாக பேசணும். ஆகையால் வாக்கானது இனிமையாக இருக்கணும் அப்படின்னு வாக்தேவி அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்டார். யார் ஒருவன் இந்த வாக்கை பிரம்மம் என்று உபாசிக்கிறானோ, யாவத் வாசோ கதம், எங்கெங்க சொற்கள் இருக்கோ, எங்கெல்லாம் பேசும் திறமை இருக்கோ, தத்ராத்து யதா காமசாலோ பவதி, அந்தந்த ஊர்ல இவன் ஆனந்தமா இருக்கிறான். யோ வாசம் பிரம்மே பார்த்தே, நல்லா தேசனம் வித்வான் சர்வத்திர பூஜ்ஜதேங்கிறதோ அது இங்கே அஸ்தி பகவோ வாசோ பூயி. இந்த வாக்கை விட நன்னா உயர்ந்ததான தத்துவம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், வாசோ பூய அஸ்தி, வாக்கை விட உயர்ந்ததான தத்துவம் இருக்கப்பா அப்படின்னு அவர் சொல்ல, தன்மே பகவான் ரவிக்விதி, அதை தாங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். இப்ப வாக்கிய பாப்பா, வாக் வா வா வாகிதி இந்திரியம். வாக்குனா என்னது சார், வாக்குனா தெரிஞ்ச தெரியாது வாயு அப்படின்னு சொல்லப்படாது. ஜிக்வா மூலி மூலாதி அட்டசுஸ்தானேடு, ஜிக்வா மூலம் இந்த நாக்கு நுனி இதுல இருந்து வா அப்படின்னு சொல்றேன். அதே போல யா அப்படின்னு சொல்றேன். இது போல என்ன சிலதெல்லாம் சில இடத்துல இருந்து உண்டாகும். அகுஹ விசர்ஜனீயா நாம் கண்டா இச்சுயசா நாம் தாலு ருட்ரஷாணாம் மூர்த லுதுலசா நாம் தந்தா தாத்தா தாதானா, இதெல்லாம் பல்வரிசையில இருந்து உண்டாகணும். அதனால தான் பல்லு போச்சுன்னா நல்லா பேச முடியாது. இது காரணம் என்ன, அந்த பல்லுங்கிற இடத்துலருந்து சில எழுத்துகள் வெளியில வருது. லூ தாத்தா தாதானா இதெல்லாம் பல்லுனாலதான் வருடும். வகாரஸ்ய தன் தோட்டம் வான்னு பேசினா மேல் பல்வரிசை கீழ் உதட தொட்டாத்தான் வாங்கிறது வரும். அதே மாதிரி பாப்பா பாபாமா ரெண்டு உதட்டையும் தொட்டாத்தான் வரும், இல்லாத போனால் வரவே வராது. இப்படி எல்லாம் சிலதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கா, கண்டுபிடிக்கிறது இல்லாமல் அதை இல்லாமலேயே பேசுறத தயார் பண்ணி வச்சிருக்கா. தசகுமார சரித்திரம்னு ஒரு கதையை தண்டி எழுதினான். நம்ம சம்ஸ்கிருதத்திலேயே ரொம்ப பெரிய கவிகள்லாம் எழுதியிருக்க, சாதாரணமாக இல்ல. இந்த கவியின வெறும் காவியத்தை எழுதுறது மட்டும் சம்ஸ்கிருதத்தில் அவன் அனிதர சாதாரணமான ஒரு பிரஜையை வேற காட்டி கொடுத்திருக்கான். ஒரு ராஜாவுக்கு 10 குழந்தைகள் இருந்தா, அந்த ராஜாவானவன் தன்னுடைய ராஜ்யத்தை பெரிய பையனுக்கு கொடுக்கணும் என கொடுக்கதான நியமத்தை அவருக்கு பிடிக்கிற, யார் நிஜமாக அதை காப்பாத்த முடியுமோ அவளுக்கு கொடுக்கணுமே தவிர பெரிய பையனை பிறந்ததுனாலேயே அவனுக்கு உயர் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைச்சு, இந்த 10 குழந்தைகளையும் நிஜமாக யார் புத்திசாலியா இருக்கானோ அவனுக்கு தான் இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும் என்ற தீர்மானத்தை செய்து 10 குழந்தைகளையும் கூப்பிட்டு அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 பவுனை கொடுத்து, 1 வருஷ காலம் நீங்க உலகங்கள்லாம் சுத்திட்டு வாங்க, கடைசியில அடுத்த வருஷப்பர பண்ணிக்கு இங்க வந்துடுறோம், வந்து நீங்கள் இந்த உலகத்தில் என்னத்தை அறிந்து கொண்டீர்கள், உலகம் எப்படி இருக்கு என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும், யார் நன்றாக சொல்றாளோ அவளுக்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இந்த 10 குழந்தைகளும் ஊர் முழுக்க கிளம்ப ஆரம்பிச்சேன். என கரையினரே காசு இருக்கேன், கொஞ்சம் நஞ்சமா 1000 பவுன் கொடுத்துருக்கேன். எல்லோரும் போனா எல்லாம் இருந்தது, ஊரெல்லாம் சுத்தினா அங்கெங்க இருக்கக்கூடிய ராஜா பொண்ணுகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன், எல்லாம் ஆயிடுச்சு, என்ன சாதிச்சான் என்றதை சொல்லணும் என்பதற்காக எல்லாரும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ராஜா கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுதான், நாள் நெருங்கிடுது. நாளைக்கு சொல்லணும் என்று ஆரம்பித்தால் ஒரே ஒரு ராஜகுமாரன் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு அவ தாம்பூர சர்வனத்துக்காக ராஜகுமாரி தாம்பூரத்தை கொடுத்தா, அவ என்ன பண்ணினா தெரியாதனத்தினால கொஞ்சம் அதிகமாக சுண்ணாம்ப போட்டுவிட்டார். அது என்ன ஆயிடுதுன்னு வாயெல்லாம் வெந்து போயிடுத்தவருக்கு, வெந்து போயிடுது, அதனால அதிகமாக பேச முடியல. என்ன பண்ணினான், ரெண்டு உதடும் சேர்ந்தாத்தானே அது வலிக்கும், ரெண்டு உதடும் சேராமலேயே பேசட்டுமே தான், 10 நிமிடம் தான் என்னத்தை சாதித்தானோ அந்த சாதித்ததான விஷயம் 10 நிமிடம் பேசுற, அந்த 10 நிமிடம் பேசும்பொழுதும் பாப்பா பாபாமா எனக்குடையதான 5 எழுத்து வராம பேசணும், அது உங்களால் பேச முடியும். இன்னைக்கும் அந்த தண்டி தசகுமார் சரித்திரத்தில் நீங்க பாக்கலாம். அந்த கவி தன்னுடைய பிரதிபையை எவ்வளவு காட்டியிருக்கான் பாருங்க. விஷயத்தை சொல்லணும், பத்து நிமிஷமும் பேசணும், பேசுற இடத்துல இந்த ஐந்து எழுத்தும் வரப்படாது. ஏன் வந்தான்னா அவன் வாய்ப்பு குண்டா இருக்கோ இல்லையோ, வெந்து போச்சோ இல்லையோ, அது எப்படி அவன் பேசுவான்? அப்படி இல்லாம பேசினா அதுக்கு பிறகு அவன் தான் புத்திசாலியின் தீர்மானமாச்சு, அவனை ராஜபட்டாபிஷேகமாச்சு, அதுக்கு மேல போறது. அந்த தசகுமார சரித்திரம் அப்படின்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக என்ன பண்றது, ஏதோ ஒரு காவியம் ஈலேட்டன் ஒரு காமர் இருக்கு, காவியம் இருக்கு, ஹோமர் எழுதினார் அப்படிங்கிறோம். அவ அம்சம் நல்லா இருக்கலாம், மில்டன் காவியங்கள்லாம் நன்னத்தான் இருக்கு, இல்லேன்னு சொல்லல. ஆனா இப்படிப்பட்டதான பாஷா விஞ்ஞானமும் மற்ற சாஸ்திர ஞானங்களும் இருக்கிற ஒரு காவியம் எந்த நாட்டிலையும் எந்த விதமான ஒரு இதுலையும் இல்ல. நம்ம காவியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுல சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதுக்கு முன்னால பஞ்ச காவியங்கள் சொல்றதுக்கு முன்னால பாடம் வேற எதையும் சொல்றது இல்ல. ஏன் இந்த உயர்வு இந்த சிறப்பெல்லாம் தெரியணும்? இதெல்லாம் காவியம்னா என்னது சார்னு கேட்கிற நிலையில நம்ம இருக்கோம். அப்படி போயிட்டுன்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த வழக்கு அந்த வாக் சக்தியினுடைய பிரபாவத்தை கண்டவர்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான் சம்ஸ்கிருத ஞானி. ஆகையால் வாக்கு எது வரைக்கும் இருக்கோ அது அந்த வாக்கானது நம்ம சரீரத்துக்குள்ள எட்டு இடங்கள்ல இருந்து சத்தம் உண்டாகிறது. இந்த சத்தமானது இங்க எட்டு இடம், ஜிக்வாமூலியாதி அஷ்டசுஸ்தானே அப்படின்னு எட்டு ஸ்தானங்கள், உரஹா கண்டஹா சிரஹா தந்தஹா ஓட்டா நாசிகவ் தாலூனி அப்படின்னு வரிசையா சொல்ற. உரஹா நாபியில இருக்கக்கூடியதான சக்கரம், மணிபூரக சக்கரம் அங்கிருந்து ஆரம்பிச்சு, அதே போல இதயம் அங்க இருக்கக்கூடியதான அனாகத சக்கரம், இந்த ரூட்டாடாடாடானா இவைகள்லாம் பேசிய நிலையானால் இந்த மூச்சுக்காத்தானது மேல போய் சிரசுக்கு அடிச்சு அது வந்து மறுபடியும் வந்து இந்த இதயத்தில் இருக்கிற சக்கரத்தை தொடாதான், அதனாலதான் அதுக்கு அனாகத சக்கரம்னு பேர். நீங்க ரூட்டாடாடாடானு சொன்னிடையானால் அந்த காத்தானது தலையில போய் தொட்டு மறுபடியும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி இதய பர்யந்தம் வரும், இதயத்தை தொடாது. ஆகையால் அதுக்கு அனாகத சக்கரம். இவையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா பழைய நாள்ல. அதே போல உரகா கண்டகா கழுத்து, அதே போல சிரசு தந்தம் பல்லு தாலு ஓஷ்டம் நாசிக்க உதடு தாடை இப்படிப்பட்டதான இடங்கள்ல இருந்து சத்தம் வருது. அதான் ஜிக்வா மூலியாசு அஷ்டசுஸ்தானேஷு ஸ்திதம் வர்ணானாம் அபிவியஞ்சகம். இதான் வர்ணமாலா. சர்ஜான் உட்ரா கார்ஜன் கார்லண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னாரு, ஒரு புத்தகம் எழுதினாரு. இதான் வர்ணமாலா, மாத்திருக்கா வர்ணமாலா. ஆச்சாரியாலும் மாத்திருக்கா வர்ணமாலா ஸ்தோத்திரம்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆரம்பிக்கும். 51 ஸ்லோகங்கள் வர்ணமா ஸ்தோத்திரம் நம்ம நினைக்கிறோம், அதுக்கு போய் பார்த்தேன்ல இந்த வர்ணமாலா ஸ்தோத்திரம் பார்த்தேன். ஏனால் அதுல இருக்கிற 51 ஸ்லோகங்களும் மொதல் ஸ்லோகம் ஆவோடையும் ரெண்டாவது ஸ்லோகம் ஆவோடையும் மூணாவது ஸ்லோகம் ஈவோடையும் இப்படி ஆரம்பிக்கும். அதுக்குதான் மாத்திருக்கா வர்ணமாலா ஸ்தோத்திரம் பேர். வர்ணானாம் அபிவியஞ்சகம் எழுத்துகளை வெளிக்காட்டுவது. எழுத்துகள் ஆகாசத்தில் எங்கேயுமே இருக்கு, ஆகாசம் பர்மனன்ட் எழுத்துகள். ஆனா அந்த எழுத்துகளை நாம சொல்லும் பொழுது அது அபிவியக்தியா இருந்து வெளி தோணுகிறது, மறுபடியும் மறைஞ்சு போறது. வெளியில இருக்கக்கூடியதான சத்தமானது நீங்க வாக்கினால உச்சாரணம் பண்ணலையானால் அது காதுக்கு கேட்கறது, மறுபடியும் ஆகாசத்துல மறைஞ்சு வருது. ஆகையால் சவுண்டுங்கிறது பர்மனன்ட், பர்மனண்டா இருக்கிற சவுண்டு. நீங்க பேசினீங்களையானால் அது துதி மென்டல் ஸ்கிரீன் வருது, காதுக்கு கேட்கறது. மறுபடியும் என்னாச்சு, சவுண்ட் வேவ்ஸ் மட்டும் ஈத்தர்ல போய் சப்சைட் ஆயிடுறது. அப்படிங்கிறது இவாழ்டிய சித்தாந்தம். ஆகையால் வர்ண அபிவியஞ்சகம் வர்ணாஷ்ட நாமா இது நாம்னா, இந்த எழுத்துகள் ஒன்னோட ஒண்ணு சேர்த்தா தானே ஒரு சொல்லுங்கிறது உண்டாகிறது. வர்ணாஷ்ட நாமா இது நாம்னா வாக் பூயசி. ஆகையால் சொற்களை சொல்லும் வாக்கானது அதை விட இது வசதி அல்லவா? ஏன் காரியாத்தி காரணம் பூயா திருஷ்டம் லோகே, லோகத்துல காரியத்தை விட காரணம் வசதி. யதா புத்ரா ஸ்திதா, குழந்தைய விட அவர் அப்பா உயர்ந்தவரோ இல்லையோ அப்படின்னு சொல்ற நியாயம் தானே. சில சமயத்துல ரிவர்ஸ் ஆகும் இருக்கு, ஆனால் சாதாரணமாக இப்படி புத்திரா பிதா உயர்ந்தவர். கதஞ்சவாங் நாம்னோ பூயசி இத்தியாக, இந்த வாக்கான நாமாவிட உயர்ந்தது என்று எப்படி சொல்லலாம்? வாக்வா ருக்வேதம் விஜ்ஞாபயது அயம் ருக்வேதா இது, வாக்கல்லவா இது ருக்வேதம் என்று நமக்கு காட்டி கொடுக்கிறது. ருக்வேதத்தை சொன்னா அதை நாம கேட்டோமையானால் அதை நாம அத்தியனம் பண்ணினோமையானால் வாக்காலத்தானே எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்க. ததா யஜுர்வேதம் இத்தியாதி சமானம் ஹிருதயஜம் ஹிருதய பிரியம் இதயத்துக்கு பிடித்தது, தத்விபரீதம் ஆ ஹிருதயஜம்
எத்யபி வாங்கினா அபவிஷ்யது, வாக்கு உலகத்தில் இல்லாத போனால் அதர்மாதிஜனவ்யக்ஞாபயிஷ்யது, தர்மம் அதர்மம் எல்லாம் நமக்கு வந்திருக்காது. இந்த வாக்கு எனக்குடைய பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், மனிதனுடைய அறிவுக்கு ரொம்ப வேண்டியதானது. ஒரு நாளைக்கு மௌனம்னு வச்சுட்டு இருந்தான்னா மற்றவர்களுக்கு கஷ்டமா இருக்கு அவர்கிட்ட பேசுறது. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வாக்கு பேச முடியாத போனவர்கள் அவா மற்றவர்களுக்கு தன்னுடைய எண்ணங்களை எடுத்து காட்டுகிறது என்கிறது ரொம்ப சிரமமானது என்கிறது நாம் பார்க்கிறோம். சில சமயத்துல சிலருக்கு பேச்சு சரியாக வரலன்னா அவர் சொல்றது பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் தண்டி சொல்றான் காவியாதர்சத்துல, இதமந்தம் ஜகத் கிருத்னம் ஜாயேத புவனத்ரயம் எதி சப்தாக்வயம் ஜோதி ஆசம்சாரம் நதிப்பியதே. இத மந்தம் ஜெகத் கிருத்னம், இந்த வாயுங்கிறது ஒரு மனுஷனுக்கு இல்லாத போனால் உலகத்துல எப்படி சார் இன்டராக்ஷன் நடக்கும்ங்கிறான். ஒருத்தன் இன்னொருத்தனோட எப்படி பேசுவான், ஒருத்தனுடைய மனசுல இருக்கிற அபிப்பிராயங்கள் இன்னொருத்தனுக்கு எப்படி புரியுவான் தெரியாது. என்ன தெரியவே தெரியும், ஆனா இவ்வளவு பாஸ்டா என்னென்னமோ பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் எப்படி இந்த வாக்குன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான், இல்லைன்னா இந்த மூலாவும் கார் இருட்டு ஆகிவிடும் அப்படிங்கிறது. ஆகையால் அதனால சப்தம்ங்கிறதே ஒரு ஜோதிஷம். ஜோதிஷம்னா மனுஷனுடைய நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது அந்த ஜோதிஷம். ஆகையால் இந்த வாக்கு கம்யூனிகேஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்க பாருங்க, போனால பேசுறது, இமெயில் அடிச்சுக்கிறது, எல்லாமும் என்னடா இந்த வாக்கு கொள்ளத்தான் அத்த பாவம். ஆகையால் அந்த வாக்கானது எல்லாத்த விட வசதி. வாகபாவே அத்தியனாபாவா, வாக்கு என்கிறது இல்லாத போனால் அத்தியனம்ங்கிறது இல்லை. அத்தியனாபாவே அத்தியனம் இல்லாத போனால் ததர்த்த சிரவணாபாவா, அந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியாது. வேதத்தினுடைய அர்த்தத்தை அறியலை என்றால் தத்ஸ்ரவணாபாவே தர்மாதீன வேக்ஞாபயிஷ்யத். வாக்கு இல்லாத போனால் வேதாத்தியனம் பண்ண முடியாது. வேதாத்தியனம் பண்ணலைன்னா வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாது. வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாத போனால் எது தர்மம் எது அதர்மம் என்று நமக்கு தெரியாது. எது தர்மம் எது அதர்மம்னு மனிதனுக்கு தெரியலேன்னா அவன் வாழ்க்கை முன்னுக்கு வராது. ஆகையால் ந விஜ்ஞாபயிட்டது ந விஜாதம் அபவிஷ்யது இத்யர்த்தா. தஸ்மாத் வாகேவ ஏதத் சப்தோச்சாரணேனா, வாக்கத்தான் இது, ஏதத் சப்தோச்சாரணேன சர்வம் விஜ்ஞாபயதி, இந்த சப்தங்களை உச்சரிப்பதனால் நமக்கு எல்லாமும் அறியப்படுகிறது. அதஹா பூயசி வாக் நாமனா, ஆகையால் இந்த வாக்கானது நாமாவிட உயர்ந்தது என்கிறதுல ஐயமில்லை. இதி தத்வ தஸ்மாத் வாசம் பிரம்மேத்யுபாஸ்வா, ஆகையால் வாக்கையே பிரம்மம் என்று உபாசி. சமானம் அந்நது, அந்த பலஸ்ருதி இருக்கு பதில அது போன கண்டிகையிலே வியாக்கியானம் பண்ணிட்டேன், மறுபடியும் அதே வியாக்கியானம் பண்ணுமே. நான் ரெண்டாவது தரம் சொன்னது சொல்ல மாட்டேன்ட்டேன் பிரஸ்தான திரயத்துல, ஒரு தரம் சொன்னது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதே ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா மந்திரத்துக்கு அது அர்த்தம் சொல்லப்படாது அவ்வளவு. அப்புறம் மனோபாவ வாசோ பூயா, இப்ப வாக்க விட எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, இந்த வாக்க விட உயர்ந்ததான ஒரு தத்துவம் மனசு. இந்த வாக்குன்னு சொன்னா வாக் பாணி பாத பாயு பச எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தத்துவங்கள்ல 36 தத்துவங்கள் இருக்கக்கூடியதான தத்துவங்கள் வாக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதே போல இங்க மனசு வாக்கோட வசதி என்ன, மனசு மனோபாவ பூயா வாசோ பூயா யதா வை த்வே ஆமலகே த்வேவா கோலே த்வேவா அக்ஷௌ முட்டித அனுபவதி ஏவம் வாசம் த நாம ச மனோ அனுபவதி ச யதா மனசா மனஸ்யதி. மந்திரா நதீயேயா இதி அத அதீதே கர்மாணி குர்வீயேதி அத குருதே புத்ராஸ்ய பசூம்ச இச்சேயமிதி அத இச்சேதா இமம் ச லோகம் அமுஞ்சேதி அமுஞ்ச இச்சேயதி இச்சேயா இதி அதேச்சதி. மனோஹ்யாத்மா மனோஹி லோகஹ மனோஹி ப்ரஹ்மா மனபுபாஸ்வேதி சயோ மனோ ப்ரஹ்மேத்யுபாஸ்தே. யாவன் மனசோ கதம் தன்னாஸ்ய தத்ராஸ்தி யதா காமச்சாரோ பவதி யோ மனோ ப்ரஹ்மேத்யுபாஸ்தே அஸ்தி பகவோ மனசோ பூயிதி மனசோ வாவ பூயோ அஸ்திதி தன்மே பகவான் பிரவீத்விதே. அடுத்தது மூணாவது கண்டம். ரெண்டாவது கண்டம் கேட்டதுமே வாக்கு நாமாவிட சொல்லவிட சொல்லை சொல்லும் மனசு அது வாக்கானது சிறந்தது அப்படின்னு சொன்னா நமக்கும் புரிஞ்சது. இந்த வாக்கை விட பிரம்மத்துக்கு நெருங்கி எங்க இருக்கு, பிரம்ம உங்க இதயத்துல இருக்கு, சொல்லானது வெளியில இருக்கு. அந்த வெளியில இருக்கிற சொல்ல சொல்லக்கூடிய இந்த வாக்கு நம்ம சரியிருக்கு. இந்த வாக்கை விட உள்ள மனசு இருக்கு, அப்படி வெளியில இருந்து உள்ள வராது. அந்தர்முக சமாராஜான்னு எங்கேயோ இருக்கிறது அப்படின்னு இந்த வழியை பாருங்க மனசு. அந்த மனசிலிருந்து தாண்டி உள்ள போகணும். எங்க அந்த ஆத்மா இதயத்தில் இருக்கிற ஆத்மா தான் நீங்க செல்லணும். ஆகையால் இப்ப மனசுக்கு வரைக்கும் வந்திருக்கார் வாக்க தாண்டி. இந்த வாக்க தாண்டி மனசுக்கு வரும்பொழுது மனசை எப்படி வசத்துதுங்கிறார். மனோ வாவ வாஜோ பூயா யதா வைத்வே ஆமலகே. ரெண்டு நெல்லிக்கனிகளை கையில் அடக்கி வைத்துக் கொண்டாலோ துவேவா போலே, ரெண்டு இளங்கம் பழங்களை கையில அடக்கி வைத்துக் கொண்டாரு, அல்லது ரெண்டு அச்சம், அச்சம்னா தாயக்கட்ட ஆடக்கூடியதான ரெண்டு சின்ன காய் அத கையில வச்சுருக்காளோ அட்டவும் முட்டி அனுபவதி ஏவம் பாவ பாஜம் நாமத மனோ அனுபவதி. இப்படித்தான் இந்த மனசானது உங்க வாக்கையும் உங்க சொற்களையும் தன் கையில வைத்து மடத்தி வச்சுருக்கான் வாக்கு. ஆகையால் வாக்கு இஷ்டப்பட்டா தான் வாக்கு பேசும், மனசு இஷ்டப்பட்டா தான் வாக்கு பேசும். மனசு இஷ்டப்படலைன்னா வாக்கு பேச முடியாது. இங்க பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவேளே தவிர முடியாது. சின்ன குழந்தையா இருக்கு பாருங்க, அது என்ன பண்றது, அம்மா அத்தா அப்படிங்கிறது, அவ்வளவு சீக்கிரமா வந்துடுறதா, எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த முயற்சி அது எப்படி பண்றது, இந்த உள்ள இருந்த மனசு சொல்றது, அவன் பேசுறாள் நீ பேசப்படாத, அவ பேசுற பாரு கவனிச்சு இல்லையோ நீ பேசு அப்படின்னு. அதனாலதான் காது கேட்காத குழந்தைக்கு வாக்கும் வராது. ஏன் தெரியுமா, அது காதால சத்தம் கேட்கறது, கேட்டு அந்த மனசு தூண்டுறது வாக்க. அவ பேசுறாள் உனக்கு புத்தி இல்ல நீ பேச வேண்டாம் ட்ரை பண்ணுங்கிறது. அது பண்ணிட்டே இருக்கும், வர வர பேசிட்டோம். இவ்வளவு கட்டப்பட்டு நாம எல்லாம் வாக்க பேசிட்டோம். இப்ப அனாவசியமான துர்பாட்டம் பேசுறா பாத்துக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துட்டதான இந்த வாக்கு, ஒவ்வொரு எழுத்தும் இந்த சரீரத்துல இருந்து வர்றதுக்காக இந்த சின்ன குழந்தை அவ்வளவு கட்டப்பட்டத கெட்ட வார்த்தை பேசலாமோ. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், உன்னுடைய நாக்கு வந்ததுக்கு காரணம் பகவன் நாமாவை சொல்றதுக்கு தான்ப்பா அப்படிங்கிறது சாஸ்திரங்கள். பகவன் நாமாவை தவிர மீதி எல்லாம் ஊர்ல இருக்கிற மொப்பெல்லாம் பேசுறாங்க வாரம் முழுக்க. ஆகையால் இந்த ரெண்டு நெல்லிக்கனிகளையோ அல்லது ரெண்டு இளந்தம்பழங்களையோ அல்லது ரெண்டு அந்த தாயக்கட்ட ஆடக்கூடியதான காய்களையோ எப்படி தன் கையில் அடக்கிக் கொள்கிறானோ அதே விதமாக இந்த மனசானது வாக்கையும் சொல்லையும் தன்னிடத்தில் அடக்கிக் கொண்டிருக்கு. வாசஞ்ச நாமஜ மனோ அனுபவதி சயதா மனசா மனசியதி, எப்பொழுது மனசினால் நினைக்கிறானோ மந்திரானதியேயா, நான் மந்திரங்களை அறிவேன். வாழ்க்கையில எத்தான நாள் வேஸ்ட் பண்ணிட்டான். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆச்சாரனை பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்க, அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கேன். இந்த அறிவு வர்றதுக்கே சில பேர் 70 வயசு ஆயிடுறோம், அது வரைக்கும் கிட்டையே வரமாட்டேங்கிறான். கேட்டனா உத்தியோகத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ரிட்டையர் ஆனவரை கூட ஒரு உத்தியோகம் வேணும். இது வரைக்கும் தான் பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை போஷணம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி பண்ணிடுறே, இது வேணுமா வாழ்க்கையில? பகவானை பார்க்கறதுக்காக ஏதாவது ஒரு வழி பார்க்க வேண்டாமா? உங்களை படைத்ததான் அந்த பகவான், அவரை பத்தி நீங்க திரும்பி பார்க்க வேண்டாமா? இந்த எண்ணமே வரமாட்டேங்கிறது. ஏதோ ஒரு மகான்கள்ட்ட போய் ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அதை அனுசந்தானம் பண்ணி க்ஷேமத்தை அடைவோம் அப்படின்னு வரல. அது வந்த பிறகுத்தான் எப்பொழுது இவனுடைய மனசானது நினைக்கிறதோ நான் மந்திரங்களை வாசிப்பேன் அறிந்து கொள்வேன் என்று அத அதீதே. பிறகு ஆச்சாரம் போய் அடைகிறான், ஏதோ தெரிஞ்சுக்கிறான், அஜபம் பண்ணிட்டு இருக்கார். கர்மாணி குருவி ஏதி, நான் நல்ல செயல்களை பண்ணுவேன் என்று தீர்மானம் பண்ணுகிறேனோ அத குருதே. புத்ராம்ச பசும் செய்யா, எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும் பசு வேணும் நினைக்கிறான். அந்த நினைச்ச பிறகுதான் குழந்தைகள் எல்லாம் உண்டாகிறது. இவம் சலோகம் அமுஞ்சா இது இச்சேயா, இவ்வுலகத்தை ஜெயிப்பேன் மேல் உலகத்தை ஜெயிப்பேன் என்று ஆசைப்படுகிறானோ பிறகதை அடைகிறான். மனோத்யாத்மா மனோஹி லோகா, இந்த ஜீவனுடைய சுரூபமே மனசு தான், ஜீவனுடைய ஒரு உலோகமே மனசு தான். மனோஹி பிரம்மா, ஆகையால் காரணம் பந்த மோட்சையோ மனையேவகி, மனவேகை காரணம் பந்த மோட்சையோ பந்தாய விஷயாசக்தம் மோட்சே நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு பிரகதாரண்யக வார்த்திகத்துல வார்த்திக்கார சொல்றார். ஆகையால் ஒரு மனிதன் முன்னுக்கு வரதோ அல்லது கெட்டு போறதோ அவன் மனசை பொறுத்து இருக்கு. அந்த மனசை அவன் நல்ல வழியில வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். மனோஹி பிரம்ம மன உபாஸ்வேதி சயோ மனோ பிரம்மேத்யுபாஸ்தே, அவன் மனசை பிரம்மம் என்று யார் உபாசிக்கிறானோ, யாவன் மனசோகதம் தத்ராசேதா காமச்சாரோ பவதி, மனசு எந்த அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு இவனும் போகலாம். மனோ பிரம்மேத்யுபாஸ்தே இது அஸ்தி பகவோ மனசோ பூயகிதி. அவர் பார்த்த நான் முதல்ல ஏதோ நினைச்சேன், இப்ப என்னடா வேகமா போறது, சொல்லுன்னு சொன்னால் சொல்லுக்கு மேல ஏதாவது இருக்கா, நான் வாக்குன்னு சொன்னார் வாக்குக்கு மேல எனக்கு ஏதாவது இருக்கா, நான் மனசுங்கிற இந்த மனசுக்கும் உள்ள ஆத்மாவுக்கு கிட்ட இருக்கக்கூடியதான் பொருள் ஏதாவது இருக்கோ அப்படின்னு அவர் நினைக்க அதை கேட்க சொல்றேங்கிறார். நீ எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு மேல தத்துவம் இருக்கு அப்படின்னு அடுத்த தத்துவத்தை நான் சொல்றேன்னு சொல்ல போறார்.
மந்திரீயேயே புத்திராம்ச்ச பசூம்ச்ச இச்சே ஏதி அத இச்சதே இதஸ் இமம் ச லோகம் அமும் ச இதி தமம் ச இச்சே ஏத்யத இச்சதே மனோஹ்யாத்மா மனோஹி லோகஹ மனோஹி ப்ரஹ்மா மன உபாஸ்வேதி ச யோ மனோ ப்ரஹ்மேத்யுபாஸ்தே யாவன் மனசோ கதம் தத்ராஸ்ய யதா காமசாரோ பவதி மனோ ப்ரஹ்மேத்யுபாஸ்தே அஸ்தி பகவோ மனோ பூய இதி மனசோ பாவ பூய அஸ்தி இதி தன்னே பகவான் ரவீத்விதி.
மூணாவது கண்டம் ஏழாம் அத்தியாயத்தில் நாரதருக்கு சனத்குமாரர் வாக்கை விட வசதியான பிரம்மத்துக்கு நெருங்கினதான உபாதி உண்டா என்ற கேள்விக்கு பதிலாக மனசு என்கிறது வாக்கை விட பிரம்மத்துக்கு கிட்ட இருக்கு அப்படி பிரம்மம் சர்வாந்தரமாக இதயத்தில் இருக்கு, வெளியில பொருள்கள் இருக்கு சரீரத்துக்கு வெளியில, அந்த பொருளுக்களுக்கு பேர் இருக்கு, அந்த பேரை விட பேரை சொல்லக்கூடியதான வாக்கானது உள்ள இருக்கு, அந்த வாக்கை விட மனசானது இன்னும் உள்ளது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலிருந்து இதயம் பரியந்தம் உள்நோக்கி அழைச்சிட்டு போறார். இப்ப வாக்கை விட மனசு வசதி அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் இப்ப நமக்கு சொன்னார். பெருமன வாக்கை விட மனசு வசத்தின்னு சொன்னா மட்டும் போருமா, அந்த வாக்கு என்னமா வசதி எப்படி வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்பதற்காகத்தான் சொல்றார். மனோபாவ வாசோ பூயா, மனசானது வாக்கை விட சிறந்தது. எப்படி எதாவை துவேவா ஆமலகே துவேவா கோலே துவ்வா அட்சவ் முட்டி அனுபவதி, முட்டின்னா உள்ளங்கை. இந்த உள்ளங்கையில நாம ரெண்டு நெல்லிக்கனிகளையோ அல்லது ரெண்டு இளந்தம்பழங்களையோ அல்லது இரண்டு விபீதிகாட்சங்களோ வைத்தோமையானால் அது அந்த உள்ளங்கைக்குள்ள எப்படி அடங்கி கிடக்கிறதோ அதே விதமாகத்தான் மனசுக்குள்ள ரெண்டு பதார்த்தங்கள் வாக்கு நாமா இந்த ரெண்டும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்படின்னா ரெண்டு சின்ன சின்ன ரெண்டு ஆமலக்கங்கள் நெல்லிக்காய்களை நெல்லிக்கனிகளையோ அல்லது இளந்தம்பழங்களையோ இல்லை ரெண்டு இந்த விளையாடுற கட்டங்களையோ கையில வச்சுன்னா அந்த கைக்குள்ள அடங்கி போறதோ அதே விதமாகவே மனசுக்குள்ள இந்த வாக்கும் வாக்கும் நாமாவும் சொல்லும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் திருஷ்டாந்தம். அப்படின்னா மனசு சொன்ன பேச்சு வாக்கு கேட்கறது, வாக்கு சொன்னபடிதான் நாமா பேர் சொல்லப்படுகிறது. ஆகிய வாக்கும் சொல்லும் பொருளும் மனசுக்கு அடங்கி இருக்கு, அவ்வளவுதான் நமக்கு சொல்ல வேண்டியது பிரகிருதமா. ஆனா இந்த உபனிஷத்து என்ன சொல்றது, ஏதோ ரெண்டு பல்லு ரெண்டு பொருள்னு சொல்லாமல் தௌவா ஆமலக்கவ் தௌவா கோலேன்னு தேவா கோலே தேவா தௌவா அட்சவுன்னு சொல்லணும். இதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். தேவா ஆமலக்கேன்னு சொல்லணும். ஆமலக்கம்னா நெல்லிக்கனி. நெல்லிக்கனியானது ரொம்ப உயர்ந்ததான ஒரு பொருள், அதை சாதாரணமாக நம்ம தெரிந்து கொள்றதில்லை. நெல்லி காயதான் சாப்பிடுறோம் நம்ம, அதுலயும் இந்த சின்ன நெல்லி இருக்கு பதில அதான் சாப்பிடுறோம். அதை சாப்பிட்டா இருமல் வரும், சளி பிடிக்கும், தொண்டை கட்டும். அது அறநெல்லின்னு சொல்றாங்க இந்த பிராந்தத்துல, அது பிரயோஜனம் இல்லை. ஆனா நெல்லி கனி இருக்கு பதில ரொம்ப பெருசு, அதெல்லாம் ஊறுகா போட்டுப்பா பெரிய நெல்லி தொகையில அரைச்சுப்பா. அந்த நெல்லி இருக்கு பதில பெரிய நெல்லி, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது உடம்புக்கு நல்லது மட்டும் இல்ல, இந்த திரிபலான்னு ஏதோ ஒரு சூர்ணம் பண்ற பத்தின அதுல அது உபயோகப்படுது. ரசாயனத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ரசாயனம்னு நம்ம சொன்னோமே ஆனால் டானிக்னு அர்த்தம், எலிக்சர்னு அர்த்தம். இப்ப வியாதி வந்த பிறகு வியாதிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலா அதுக்கு ஔஷதம்னு பேர். வியாதி வந்த பிறகு அந்த சரீரத்துல ஏற்பட்டதான வியாதியை குறைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதான பொருளுக்கு மெடிசின் ஔஷதம்னு பேர். வியாதி வராமலேயே வியாதி வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதான ஒரு பொருளுக்கு பதிலா அதுக்கு டானிக்னு பேர். அதை நம்ம எலிக்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே விதமாக ரசாயனம்னு பேரு. ரசாயனம்னா ரசத்தை சரீரத்துக்கு கொடுக்கக்கூடியது. அயல் வியாதி வருவதற்கு முன்னாலேயே அது சாப்பிடணும். சவனப்பிராசங்கள்லாம் சாப்பிடல, எதுக்காக சாப்பிடுறீங்க? உடம்பு சௌக்கியமா இருக்கட்டும். என்ன சௌக்கியம்? இந்த உடம்புல மற்ற வியாதிகள் உள்ள கூறாமல் பார்த்துக் கொள்றதுக்காக சாப்பிடக்கூடியதான பதார்த்தம் ரசாயனம். அப்படிப்பட்டதான ரசாயனங்கள்ல எல்லா ரசாயனங்களையும் நிச்சயமாக போடக்கூடியது பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லியானது தினந்தோறும் ஒரு வருஷ காலம் சாப்பிட்டானேயானால் அவனுக்கு சரீரம் இரும்பு மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு ஆயுர்வேதத்துல. ஆகையால் அவ்வளவு வசதி இருக்கு அந்த ரசாயனத்துக்கு. திரிபலா சூர்ணத்திலையும் அதை யூஸ் பண்ற இந்த ரசாயனம் மைரோபாலான் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல அதுக்கு அப்படி விசேஷமா அது சொல்ற. அத காய வச்சு கூட சாப்பிடுறாங்க. வெறும்னு அப்படியே இல்லை. அந்த பெரிய நெல்லியை காய வச்சு அது உள்ள இருக்கக்கூடியதான கொட்டையை எடுத்து அதுக்கப்புறம் வேற சாப்பிடு அதை இது பண்ணிட்டு இருக்க. அது தொகையில அடிச்சு தினந்தோறும் பட்டமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதை சாப்பிடறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம் சம்பிரதாயத்துல. ஏன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடறது இல்லைன்னா அந்த ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டோமையானால் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப வேகமா போறதாம். தெரியாம ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏதாவது தேளோ ஏதாவது பூச்சியோ கடிச்சுடுதுன்னு வச்சுங்களேன், விஷம் வேகமா ஏறிடும். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிடறது இல்லை, நெல்லிக்காய ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்க சம்பிரதாயத்துல. ஆனா நெல்லிக்காயை இன்னைக்கும் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. இந்த சரீரத்துல ஞாபக சக்தி வரணும் என்பதற்காக அந்த நெல்லிக்கனிய கையில வச்சு அப்படியே பிடிச்சுட்டு இருக்கணும் ஒரு மணி நேரம்னு சொல்லிருக்கு. நெல்லிக்கனிய கையில வச்சு அப்படியே பிடிச்சுட்டு இருக்கோமே ஆனால் இவனுக்கு ஞாபக சக்தி வளர்றதுன்னு சொல்லிருக்கு. ஆகையால் தான் முஷ்டி அனுபவம் முஷ்டி அனுபவதி அப்படின்னு சொல்லியிருக்க. அதே விதமாகவே ஞாபக சக்தி வர்றதுக்கு துவேவா கோலே இளந்தம்பழம். இளந்தம்பழம் கண்டதை யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. ரொம்ப கஷ்டம் சாப்பிடுறதே கட்டம் சார்மா. என்ன அது மேல இருக்க தோலித்தான் இருக்கும், அதுக்குள்ள ஒன்னும் பிளட் ஒன்றும் கிடையாது, வெறும் கொட்டை தான் இருக்கும். அந்த இளந்தம்பழத்தை நாலு இளந்தம்பழம் சாப்பிட்டேன்னா வாயெல்லாம் குண்டாயிடுறது. என்ன சரி, அதையெல்லாம் கிளீன் பண்ணி அதை சரி பண்ணி அப்படி ஏதாவது கொடுத்தா சாப்பிடலாங்கிறான். இந்த அளவு யாருக்கு இதெல்லாம் வருது விவகாரம் முழுக்க? இளந்தம்பழம் சாப்பிடுறதும் இல்லை. சாதாரணமா இளந்தம்பழம் குழந்தை பிறந்ததுன்னா ஆண்டு நிறுவனிக்கு அதை அந்த குழந்தை மேல போடுறான், அபிஷேகம் பண்றான், அவ்வளவுதான் தவிர வேற எதுக்கும் இளந்தம்பழம் பிரயோஜனப்படுறது இல்லை. ஆனா இளந்தம்பழம் ரொம்ப வசதி. துருவசுவாமி தான் 6 மாசம் தபஸ் பண்ற காலத்துல இளந்தம்பழத்தை மட்டும் சாப்பிட்டே 1 மாசம் இருந்தாராம். அது என்னதான் சாப்பிட்டாரோ என்ன தெரியும் விவகாரம் பாகவத்துல அப்படி சொல்றது. இதுவும் ஞாபக சக்திக்கு உயர்ந்தது. ஆகையால் துவேவா அமலுக்கே துவேவா கோலே. இங்க கோலம்னு சொன்னா இளந்த பழம்னு அர்த்தம். அதே போல துவா அக்ஷவ். இந்த அக்ஷம்னு சொன்னா கண்ணுன்னு அர்த்தம். அது ஏன் இந்த பேர் வந்ததுன்னா இந்த விபீதகம்னு ஒரு மரம், அந்த மரத்தினுடைய காயை எடுத்து அந்த காயை பூமியில தேய்ச்சு அதுல இந்த புள்ளி எல்லாம் வச்சு அதை தான் தாயக்கட்டாட விளையாண்டுருந்தா பழைய நாள்ல. ஆகையால் வெறும் காய் தான் அது, ஒரு மரத்தினுடைய கொட்டை. அந்த கொட்டையால விளையாடுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த செப்புல அதை தயார் பண்ணி பிராஸ்ல தயார் பண்ணி அதை பண்ற மேர் பிளாட்ல தாயக்கட்டாடுனா அவங்களால தூங்கவே முடியாது. அது என்னதான் தாயக்கட்டாடுறாளோ என்னவோ. அப்பெல்லாம் இந்த கொட்டையாடுவா ஒன்றும் தெரியாது, சத்தமே வராது. அப்படி இருந்தது அந்த விபீதக அக்ஷமானது சரீரத்துக்கு சர்ம வியாதி வராம பண்றதான். அதனால விளையாடுறது கூட பழைய நாள்ல எந்த பொருளை நீங்க தொடணும், எந்த பொருளோட நம்ம இருக்கணும் அப்படிங்கறதே பழைய நாள்ல வச்சிருந்தேன். மனுஷனுடைய வாழ்க்கையானது பிரகிருதியோட சம்பந்தப்பட்டிருக்கணும். பிரகிருதியோட ஒத்துழைச்சு அவன் வாழ்ந்தாதான் அவன் ரொம்ப நாள் தீர்க்க காலம் வாழலாம் அப்படிங்கிற விவகாரம் பழைய நாள்ல இருந்தது. இப்ப எங்க பார்த்தாலும் நீங்க சாப்பிடறதுல இருந்து ஆரம்பிச்சு கெமிக்கல்ஸ், எந்த காய்கறி சாப்பிடுறாலோ அதுல சல்பேட் போட்டுதான் வரான். எப்படி உடம்பு சௌக்கியமா இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். எல்லா விதமான வியாதிக்கும் காரணம் நீங்க சாப்பிடக்கூடியதான ஆகாரங்கள் தான். பழைய நாள்ல எல்லாத்தையும் பிரகிருதிக்கு அனுகூலமா இருந்தது. காலமே 4 மணிக்கு எழுந்துக்கோன்னு சொல்லிக்கு எண்டன்னர், அப்பதான் பிரகிருதி எழுந்துக்கிறது. ராத்திரி 9 மணிக்கு மேல படுத்துக்காது முழிச்சுக்காதேங்கிறது. ஏன் அப்ப பிரகிருதி தூங்குறது நீங்களும் தூங்கணும் அப்படின்னு இந்த வேதத்துல யோசனை பண்ணி பார்த்தோமே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை கவனிச்சு பார்க்கறது இல்ல மனுஷன். ஆகையால் உபனிஷத்து ஏதோ சொல்லி இருக்குன்னு அப்படியே விட்டுறப்படாது. அது எதற்காக ரெண்டு நெல்லிக்கனி சொல்றது, ரெண்டு ரெண்டு சின்ன கோழாங்கல் சொல்லப்படாதோ, எதுக்காக சொல்றது? இது ஆயுர்வேதத்துல இருக்கு. ஆகையால் ஆயுர்வேதத்துல நெல்லிக்கனிகளை கையில பிடிச்சுக்கிறதோ, இல்ல இளந்தம்பழத்தை கையில பிடிச்சுக்கிறதோ, அல்லது விபீஜ காட்சங்களை கையை பிடிச்சுக்கிறதோ, அது சரீர ஆரோக்கியத்துக்கு சூச்சகம். அதோடையே சமானமாக எப்படி உள்ளங்கையில அடங்கி கிடக்கிறதோ, அதை மனசுக்குள்ள அடங்கி கிடக்கிறது அப்படின்னாரு. சயதா மனசா மனசி மந்திரான் அதீயா, எப்பொழுது இந்த மனசு நினைக்கிறதோ மந்திரங்களை நான் படிப்பேன் என்று அத அதீகே. அவதான் படிக்கிறான் குழந்தை. எனக்கு தினந்தோறும் சொல்லிட்டு இருக்க, இதை கத்துக்கோடா, அதை கத்துக்கோடா, அதை பண்ணிடா, வாழ்க்கைக்கு நல்லடா, நீங்க சொல்லுங்க ஆயிரந்தரம் சரிப்பாங்கிறான். சொன்ன இது கேட்கற கூடாது. ஆஹா சரி, ஆனா இப்ப எனக்கு டைம் இல்ல, எப்ப வரும்? ரிட்டையர் ஆன அப்புறம் வரும். ரிட்டையர் ஆனா கண்ணு கதும் போயிடுச்சு, அப்புறம் என்னத்த வருது? அதனால அத சின்ன வயசுலயே கத்துக்கணும், அப்பதான் மனசுல நிக்கும். வயசான பிறகு கத்துட்டா மனசுக்கு நல்லா புரியும், ஆனா நொற்றுவாக அது அப்படியே இருந்துட்டு இருக்குமே தவிர பிரயோஜனம் இல்ல. சின்ன வயசுலயே குழந்தைய கத்துக்கோ கத்துக்கோ நீங்க 100 தினம் சொன்னாலும் அதுல அவனுக்கு மனசு போகல. எப்ப கத்துப்பான்? அவனுடைய மனசே இது முக்கியம்னு அவன் தீர்மானம் பண்ணினா அப்ப பண்ணுவான். அவாவாளுக்கு உள்ளூர தோணணுமே தவிர நீங்க என்னதான் பிரஸ் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. அதான் மந்திரம் சொல்றது. மனசா எதா மனசா மனசேதி மந்திரா நதியேதி அதீதே. மனசினால் எப்பொழுது அவன் தீர்மானம் பண்ணுகிறானோ, நான் இந்த மந்திரங்களை படிப்பேன் என்று, அப்புறம் படிப்பான். அதற்கே அப்பா சொன்னாலும் தாத்தா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் ஆத்துக்காரி சொன்னாலும் புரியாது. யார் சொன்னாலும் அது ஏறாது. அவனுடைய மனசு அந்தராத்மா ஏற்றுக்கணும். அதே போல கர்மாணி குருவி ஏது ஆதா குருதே. என்னமோ வாழ்நாள் இப்படியே போயிடுது. ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம், ஒரு மந்திரத்தை ஆவர்த்தனம் பண்ணுவோம், ஏதோ ஒரு பாராயணம் பண்ணுவோம். இப்படின்னு எப்ப தோணுமோ அப்பதான் அம்மன் பண்றான். அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, சுந்தரகண்ட பாராயணம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுங்க, சரி பண்ணுவோம். இப்ப என்ன அப்படிங்கிற பண்றானோ, பண்றது எப்ப ஆரம்பிக்கிறான்? அவனுடைய மனசு அவனுக்கு எஸ் சொல்லணும், அப்பொழுதுதான் அவன் பண்ணுவா. அதனால கர்ம கர்மாணி குருவி ஏதி ஆக குருதே புத்ராம்ச பசும்ச இச்சே ஏதி அத இச்சே தாத இச்சதே. எனக்கு பசங்கள் வேணும், எனக்கு பசுமாடுகள் வேணும், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணித்தேயானால் அதற்கு பிறகு அதற்காக முயற்சி எடுத்துக் கொள்கிறான். அப்பொழுது பண்ணுகிறான். இமம் செலோகம் அமுஞ்ச இச்சை ஏதி. இந்த உலகத்திலையும் நான் எல்லாவற்றையும் அடைவேன், மேலுலகத்திலையும் எல்லாவற்றையும் அடைவேன் என்று எப்பொழுது அவனுடைய மனசில் எண்ணம் தோணுகிறதோ அப்பொழுதுதான் பண்ற. இச்சதே மனோகி ஆத்மா. அதனால இந்த ஜீவன் என்கிறவன் யாரு? அவன் மனசு சொன்ன பேச்சு கேட்கிறவன். மனோகி ஆத்மா மனோகி லோக. இந்த உலகம் எல்லாம் மனசனால் தான் ஏற்பட்டது. மனோகி பிரம்மா. ஆகிய அந்த மனசு தான் பிரம்ம. மன உபாஸ்வேதி. மனச பிரம்மமாக உபாசனை பண்ணு. மனச பிரம்மத்துக்கு கிட்ட இருக்க கூடியதான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னதுமே, இந்த மனச உபாசனம் பண்ணினா என்ன லாபம் அடுத்த சொல்ல. சயோ மனோ பிரம்மே உபாஸ்தே யாவன் மனசோகதம் தத்ராஸ்வேதா காமச்சாரோ பவதி யோ மனோ பிரம்மேத்தி உபாஸ்தே அஸ்தி பகவோ மனசோ பூயீதி மனசோ வாபூயோ அஸ்தி தன்மே பகவான் பிரவீத்விதி. சமாதானத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இப்ப பாஷ்யம். மனஹா மனசுன்னு என்னது சுவாமி? மனசென விசிஷ்டம் அந்த கரணம். மனசென விசிஷ்டம் நினைக்கிறது, எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கானோ இல்லையோ, அந்த நினைப்பு யோஜனை பண்றது எனக்குதானோ. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே, ஒரு கருவி, அதுக்கு மனசு. அந்த கரணம் உள்ள இருக்கக்கூடியதான கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் வெளியில இருந்து எப்படி வேலை செய்யறதோ அப்படி உள்ள இருந்து வேலை செய்யக்கூடியதான ஒரு கருவிக்கு மனசு என்று பெயர். அந்த கரணம் அதுதான் வாசகா பூயா. வாக்கை விட சிறந்தது அது. தத்தி அந்த கருவியானது மனசென வியாபாரவத் வாசம் வக்தவியே பிரேரகதி. எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்து வாக்கை தன்னுடைய சொல்லக்கூடியதான சொல்லில் பிரேரகதி ஏவுகிறது. இந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு ஏவுகிறது. அப்பத்தான் வாக்கு பேசுது. நம்ம வாக்கு திரியில்னு பேசிவிடல, நம்ம பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறோம் பாரு. ஒவ்வொரு சமயத்திலையும் நீங்க இப்படி பேசணும், இந்த வார்த்தையை பேசணும்னு மனசு தான் பிரிச்சு கொடுக்கறது. எல்லா சப்தங்களும் மூலாதாரத்திலிருந்து கலங்கி அது நாபி வரைக்கும் வந்து இதயத்துக்குள்ள வரும் பொழுது அது பசியந்தியா ஆயிடுறது. அந்த இதயத்துல இருக்கும் பொழுது அங்க இருக்கிற மனசு அதை பில்டர் பண்றது, எந்த வார்த்தையை நீ பேசணும் எந்த வார்த்தையை பேசப்படாது, பெரியோர்களிடத்துல எப்படி பேசணும் எப்படி பேசப்படாது இவைகள்லாம் மனசு சொல்றது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும், இந்த வார்த்தையை பேசலாம் இந்த வார்த்தையை பேசப்படாதுன்னு யோசனை பண்ணி சொல்றது. அதே போல இவருக்கு இந்த வார்த்தை சொன்னா புரியாது, ஆகையால் இந்த வார்த்தையை மாத்தி சொல்லுன்னு சொல்றது. சில பேரோட பேசும்பொழுது சில வார்த்தையை சொல்றோம், இன்னும் சில பேரை சொல்லும் பொழுது வேற வார்த்தையை சொல்றோம். ஏன் இப்படி சொன்னேன்ல, இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த வார்த்தை சொல்லணும், மற்றவர்களோட பேசுறப்ப இந்த வார்த்தையை சொல்லணும், அப்படின்னு நினைச்சுட்டு நல்லவா நீங்க சொல்றேன் பேசுறேன். அப்ப என்ன, ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தையை சொன்னா தான் புரியும், எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணும் இவைகள் தான் சொல்றேன். அதுக்கு பசியந்தி வாக்குன்னு பேர். அது ஆக்சுவலா உங்க வாயால சொல்லும் பொழுது சில சமயத்துல உங்க மாத்து தாய்பாஷையில தாய்மொழியிலேயே பேசுறேன், அது தெரியலன்னா அவளுக்கு இங்கிலீஷ்லயோ தெலுங்குலயோ வேற பாஷையில பேசுறேன். நீங்க மனசுல நினைச்சது இங்கிலீஷ்ல நினைச்சாள் இல்ல, நம்ம தாய்மொழியில தான் எப்பொழுதும் அவாவா அவ விஷயத்தை பேச வேண்டிய விஷயத்தை நினைக்கிறான். மனசுல தீர்மானம் பண்ணி இந்த விஷயத்தை தான் சொல்லணும், இங்க இதுவரைக்கும் தான் சொல்லணும், அதுக்கு மேல விடையும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் ரகசியமாக நம்மகிட்ட வச்சுப்போ. யாரா இருந்தாலும் சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும், இதுதான் வெளியில சொல்லணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு அதை எடுத்து நீங்க சொல்ற பார்த்தீங்களா, அதுக்கு மத்தியமான பேர். இந்த பசியந்தி மத்தியமா பண்ற கோளாறுதான் உலகம் முழுக்க, எதை பேசணும் எப்படி பேசணும் இதெல்லாம் யார் தீர்மானம் பண்றது, உள்ளூர் இருக்கக்கூடியதான மனசு. அந்த மனசுக்கு தான் நீங்க ட்ரைனிங் கொடுக்கற வியாக்கரணம் வச்சு, இந்த வார்த்தையை இப்படி பேசணும், இந்த வார்த்தை இப்படி பேசினா பேச ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாடா இல்லையா. ஆக்சுவலா வாயால பேசும்பொழுது அதுக்கு மத்தியமான பேரு, அதுக்கப்புறம் காதல விழுறது வைகறியாருது மத்தியமாறுது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகையால் இதை இப்படி பேசணும் என்று யார் சார் உங்களை திருத்துறா, உள்ள இருக்கிற மனசு. அதான் சொல்றார், வக்தவ்யே வாசம் பிரேரயதி, பேச வேண்டியதான சொற்களை இப்படி பேசு என்று வாக்கை தூண்டுகிறது. தேனா அதனால் வாக் மனசி அந்தர்பவதி, வாக்கானது மனசுக்குள்ள அந்தர்பாவத்தை அடைகிறது, அதற்கு அடங்கி கிடக்கிறது. எச்ச எஸ்மின் அந்தர்பவதி தத்தஸ்ய வியாபகத்வா ததோபூய இவ பவதி, எது எதற்குள் அடங்குகிறதோ அது அதை விட பெருசு. நாலு லட்டு கொண்டு வந்து ஒரு டப்பால வச்சு மூடி வைக்கிறேன், லட்டை விட டப்பா பெருசுன்னு. இதெல்லாம் தெரியும் நீங்க சொல்லணுமா சார் கிளாஸ்ல, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இதுதான்ப்பா உனக்கு லட்டு டப்பா தான் தெரியும், ஆனா ஜெனரலைஸ் பண்ண தெரியல. எது எதற்குள்ள அடங்கி இருக்கோ அதை விட அந்த பொருள் பெருசு. அதே மாதிரி வாக்குக்குள்ள மனசுக்குள்ள வாக்கும்